எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கணினாலும் இங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த அப்ரோக்ஷ் அனுபூதி வகுப்பில் இந்த ஸ்லோகங்களில் சங்கர் வந்து ஞானிக்கு பிராரத்த கர்மம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிலைநாட்டுறாரு இல்லை. அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஞானிகளுக்கு. ஆனால் பொதுவாக சாஸ்திரம் பொதுவாக நமக்கு ஞானம் அடையும் போது பிராரத கர்மம் மீந்து நிற்கும் என்பது ஒரு வகையான நம்பிக்கை, அல்லது சாஸ்திரமும் அதை பேசுகின்றது மிச்சமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது யாருக்கு இல்லைன்னு சொன்னால் ஞானிக்கு தான் அடிப்படையில் இல்லை. ஞானியை பார்க்கக்கூடிய இன்னும் அவர் உயிரோடு அவருக்கு வந்து என்ன விதை முக்தி இன்னும் ஆகலை, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஜீவன் முக்தி தான் ஆயிருக்கு. அப்போ இந்த உடம்பு இருக்கிறதுக்கு இன்னும் காரணங்கள் இருக்கணுமே, அப்போ பிராரதம் மீந்து தானே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ஒரு சராசரி சிந்திப்பவர்களுக்கு, மேலோட்டமாக சிந்திப்பவர்களுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் வர்றது ரொம்ப சகஜம்தான். அதனால் அந்த கேள்வி நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத ஸ்ரீ சங்கர் இங்கே சிந்தித்து பார்க்குறார். ஆனால் அடிப்படையில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் ஏன்னு சொன்னால், ஞானம்னா என்னன்னு சொன்னால் ஆத்ம ஞானத்துக்கு பிறகு அவனுக்கு வந்து அஞ்ஞானிகளுக்கு தான் நான் இந்த உடல் மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அதில் எண்ணம் இல்லை, அது அதோடு சேர்ந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க சம்சாரத்தோடு. ஆனால் ஒரு ஞானிக்கு வந்து உடலற்று போகுது. உடலற்று போனால் அது யாருக்கு பிராரப்த கர்மம்னா உடலுக்கும் மனசுக்கு தான் பிராரப்த கர்மம். அவன் நான் உடலற்றவன், நான் வந்து அசரீரி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து உபனிஷத்துலேயும் உண்டு. நான் உடலற்றவன், உடல் சார்ந்த பாவ புண்ணியங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. உடலை செய்யும், மனசை செய்யும், ஆனால் என்ன ஒன்றும் செய்யாது. அப்புறம் உடலுக்கு தான் வந்து இந்த என்ன பிராரப்த கர்மம், முன் செய்த கர்ம வினைகள் இதெல்லாம் இருக்குது. அது மனசுக்கு தான் அது தாக்கம் ராகது விஷயங்களாக. உடலுக்கு வந்து சீதம் உஷ்ணம் குளிர் வெப்பம் அப்படின்றது தாக்கம். ஞானிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது முத கருத்தாக சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயம் சிந்திச்சு பார்த்தார் என்ன அப்படின்னு சொன்னால், ஞானிக்கு ஜென்மமே கிடையாது. யாருக்கு ஜென்மம்னு சொன்னால், இந்த கர்மம் ஜென்மம் போன்ற இந்த நியாயங்கள்லாம் யாருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தை ஏற்றுக்கிறவங்க, இந்த பிரபஞ்சத்தை வந்து இருக்குதுன்னு ஏற்றுக்கிறவங்களுக்கு தான். இந்த பிரபஞ்சமே இல்லை, இந்த உலகமே இல்லை அப்படின்னு இதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய உதாசீன புத்தியோடு வாழக்கூடியவங்களுக்கு உலகமே இல்லைன்னு சொன்னால் அப்படி எப்படி பாவ புண்ணியங்கள் இருக்க முடியும் இல்லையா? அப்படி எப்படி ஜென்மங்களே இருக்க முடியும்? அப்போ இந்த ஞானம்ன்றது ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து வரையெடுத்து கூற முடியாது. ஆனால் ஒரு வரையறைக்குள்ளே அது சொல்லும் பொழுது அதுக்கு சில கோட்பாடுகள்லாம் சொல்லி, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை உண்மையாக நம்ம உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உணர்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த அதுக்கு நாம் வந்து என்ன பண்ணணும், நியாயம் கற்பிக்கணும். அப்போ சில நியாய தர்க்கங்களை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணுறோம். எதுக்குன்னு சொன்னால், நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்கு. இல்லாட்டி நம்ம சமாதானம் ஆக மாட்டோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நமக்கு, அல்லது இந்த உலகத்தில் வாழ்றது பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குல்ல, அவ்வளோ சாதாரணமானதல்ல. இங்கே நமக்கு வாழ்க்கை வந்து ஒன்றும் வந்து எளிதானதில்ல, எளிமையாக அமைஞ்சிடல. எத்தனை குழப்ப சிடுக்குகள் இருக்குது இந்த வாழ்க்கையில், எத்தனை விதந்தோந்தல். அதாவது ஒன்று ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க, நீங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும், உங்களை மாதிரி யாரும் கிடையாது, உலகத்திலே நீ வந்து மனிதன் அல்ல, மாமனிதன், நீ தெய்வம் இல்லை, நீ பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட்டுருவாங்க இல்லையா? அப்படி போட்டதுலாம் நமக்கு உண்டு இல்லையா? அதனால தான் நம்முடைய தெய்வங்களை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், புனைந்து கொண்டே இருக்கின்றோம். தெய்வங்களே புது புது தெய்வங்களாக கண்டுபிடிக்கிறோம் நாம் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அன்பின் காரணமாக, அல்லது ஒரு அருளின் அருள் நமக்கு போகிறதில்லை. எவ்வளோ அருள் கிடைச்சாலும், எவ்வளவு பிரார்த்தனை இருந்தாலும் நமக்கு இந்த அருள் போதாமை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சிக்கல்கள்னால சிலர் நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு காழ்ப்புகள் இருக்குது. நம்ம பார்த்து வந்து கேள்விப்பட்டையா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு அந்த 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 பெரியவர் இறந்து போயிட்டாரமேன்னு, இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் இறந்து போனாருன்னு, இல்லை நான் கேள்விப்பட்டேன், யாரோ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால், அவருக்கு பிடிக்காதவர் அவர் அந்த எழுத்தாளர். இல்லை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் இருக்காரா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு. சரி கூப்பிட்டு பார்த்தேன், அவர் பதில் சொல்கிறார், எப்படிங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போ அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் இந்த எழுத்தாளர், அவ்வளோ கல்ப்பு. இங்கே 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 என்ன நடக்குதுன்னு சொன்னால், திடீர்னு சொல்கிறாங்களே ஏன் இது வந்து அவங்களுக்கு மட்டும் அன்னைக்கு சொன்னாங்க அந்த சுவாமி செத்து போயிட்டார்னு. எந்த சுவாமின்னு சொன்னால் ஒரு பேரை சொல்கிறாங்க அந்த சாமி செத்து போயிட்டார். இல்லையே அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் கூப்பிட்டு பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இருப்பு வந்து நமக்கு என்னவாக இருக்குது, ஒரு தொல்லையாக இருக்குது, அவ்வளோ காழ்ப்புகள், அவ்வளோ கீழ்மைகள். இந்த வாழ்க்கை மட்டும், இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு அவ்வளோ சாதாரணமானதல்ல, அவ்வளோ எளிமையானதல்ல, அவ்வளவு நேரடியானதல்ல. ஏன்னா அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய இருப்பே சில பேருக்கு பிடிக்காது. நம்முடைய என்ன ஜஸ்ட் வெரி எக்ஸிஸ்டன்ஸ், வேறு காரணம் ஒன்றும் இல்லை. என்ன கோபம் அவர் மேலே, அவருக்கு மேலே எனக்கு வந்து கோபம் இல்லையே, சும்மா அவர் இருக்கிறது நமக்கு அசூசியாக இருக்குது அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ சிக்கலானது இந்த வாழ்க்கை. அப்படி ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணுமா அப்படின்னு அப்போ தோணும் எல்லா சில பேருக்கு. இந்த மாதிரிலாம் யாரும் கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு கூட்டம் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் என்ன செத்து போயிட்டீங்களா அப்படின்னு. எனக்கு ஒரு இந்த என்ன வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு. இல்லையே அவங்ககிட்ட பேசிட்டு நான் கூட கூப்பிட்டு பார்த்தேன், என்னான்னுச்சுன்னா இந்த பர்சன் இஸ் நாட் இன் சர்வீஸ்னு. அது சொல்கிற காரணத்தை பாருங்க, வந்துச்சு அதனால தான் நான் நம்பிட்டேன் அப்படின்னு. இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ஆமாம்ப்பா இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, ஆறுதலாக இருக்கா ஆசுவாசமாக இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல, செத்து போயிருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுதாட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதை கேட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு போனார். இன்னும் இப்படிலாம் சொல்கிறாங்க, சும்மா புரளியை கலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருக்குது, இன்னொரு பக்கம் நல்லா நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா மனித கீழ்மைகளுக்கு, மனித என்ன மன குறுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அளவே கிடையாது. காரணங்கள்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது, பெரிய காரணங்கள்லாம் அவர் மேலே என்ன குடும்ப பகையா, என்ன குலப்பகையா, இல்லை சாதி பகையா, ஒரு பகையும் கிடையாது. அப்படி ஏன் இவ்வளோ காழ்ப்புன்னா அது என்னமோ தெரியல அப்படின்னு. இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து ஏதோ என்ன மற்றவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, குடும்பத்திலே நீங்கள் பார்க்கலாம், கூட இருக்கிறவங்களே நான் பார்க்கலாம், இல்லாட்டி நல்லா இருக்குமோன்னு தோணுது. அப்படி இல்லாமல் போனால் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. சச் எ கன்ஃபியூஸ் பீயிங் இஸ் ஹியூமன் பீயிங், அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சங்கர் கேள்வி கேட்குறாரு, இந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த படைப்பு இருக்கு இல்லையா, இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, ஹவு குட் இட் பி ட்ரூன்னு கேட்குறாரு. நோபடி இஸ் ட்ரூ டு ஒன் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ட்ரூ டு தி அதர்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து ஏதோ விசுவாசம் குறவாக இருக்குது, நன்றி உணர்ச்சி குறவாக இருக்குது, அது ஃபேத்ஃபுல்னஸ் என்ன அதெல்லாம் சொல்லலை. ரொம்ப ஃபேத்ஃபுல் தான், ரொம்ப விசுவாசம் தான், ரொம்ப அன்பு தான். ஆனால் அந்த அன்புக்குள்ளே அன்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த அன்புக்குள்ளே வந்து ஒரு அறியாமல் இருக்கின்றார் சங்கரர். கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க இந்த விஷயத்தை. நாம் செலுத்தக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த அன்புக்குள்ளே வந்து அன்பு வந்து நித்தியமானதா, இஸ் இட் இட்டர்னல், அது நிரந்தரமானதா, அது சத்தியமானதானா இல்லைன்றார் சங்கரர். அது பேர் அன்பாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், எதுவாக நீ எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அதுக்கு. அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான், இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் வந்து இப்போ பிறகு நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னது அன்புன்னு சொல்கிறோம்ல, லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம லவ்னாவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், ரோமியோ ஜூலியட் லவ், அது இட்டர்னல் லவ்னு சொல்கிறான் அவன். அல்லது என்னது ரோமியோ ஜூலியட் சொல்லுவோம், பிளேட்டானிக் லவ் கேள்விப்பட்டிருக்க, பிளேட்டானிக் லவ், பிளேட்டோவுக்கும் என்னது நம்ம சாக்ரட்டிஸ்க்கும் உள்ள லவ், அது குரு சிஷ்ய லவ் அது. அப்போ சாக்ரட்டிஸ் இறந்த பிறகு பிளேட்டோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம், இந்த கோஸ் டு த மார்க்கெட் பிளேஸ் வந்து அந்த சந்தைக்கெலாம் போய் சாக்ரட்டிஸ் பற்றி பேசிட்டே இருப்பான், கேட்க ஆள் இருக்காதான், அவர் இது சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காருன்னு எல்லாம் பயந்து ஓடுவாங்களாம். யாரை பார்த்து, பிளேட்டோவை பார்த்து அப்படியே பைத்தியம் பிடிச்சிருச்சான் பிளேட்டோவுக்கு. அதுதான் பிளேட்டானிக் லவ்ன்றது, லவ் ஃபார் இஸ் குரு, லவ் ஃபார் இஸ் மாஸ்டர் மேட் இம் மேட் அப்படின்னு. அதனால் அப்போ நம்ம பிளேட்டானிக் லவ்னு சொல்கிறோம். அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சாங்க டைட்டானிக் லவ், இது வேறடா இந்த ஷீப்பு மூழ்கி போயிடும். அப்புறம் என்ன படத்தை பார்க்க சொல்லலாம், நானும் பார்த்து தொலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதுவும் பேசணுமே. டைட்டானிக் லவ். அப்போ இந்த நமக்கும் அவர்களுடைய வித்தியாசத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறோம்னா, இந்த வெஸ்டர்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கான்செப்டில் லவ் வந்து இட்டர்னல். நம்முடைய லவ் இட்டர்னல் கிடையாது. நம்ம அன்பை பற்றி பேசும் பொழுது, நாம் வந்து பக்தி பற்றி பேசும் பொழுது, பக்தி என்னவாகும்னு சொன்னால், அது அதை தான் வந்து சிவசக்தி ஐக்கியம்னு சொல்கிறோம். அது வந்து சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி சமநிலை அடைஞ்சிடும். அது வந்து அன்பு என்பது என்ன, சாஸ்வதமானது அல்ல. எது சாஸ்வதம்னு சொன்னால், ஒரு ரெண்டு சிவசக்தி ஐக்கியம்னு பேசுகிறோம் இல்லையா, ஐக்கியமாக ஏற்படுற ஒரு சமநிலை இருக்கு இல்லையா, அதுதான் மோட்சம். அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லுது உபனிஷத் பேசுது. சத்தியம் வந்து சிவம் சுந்தரம். அதான் சிவம் வந்து என்ன இருக்குன்னா, சத்தோட சக்தியோடு வந்து அதை சக்தின்னு சொல்கிறேன்னா அதான் சத்தியம்ன்றது. அதோடு கலக்கும்போது அது அழகு அழகு என்ற அழகுணர்ச்சியாக அஸ்தெட்டிக்கல் நேச்சரோடு வந்து அது சங்கமமாகி அப்படியே அது அணைஞ்சு போயிடுது. அது எது அடையுதுன்னா, ஒரு ரெண்டு சங்கமமாகி அடையக்கூடியது மோட்சம், அடையக்கூடியது முக்தி, அடையக்கூடியது ஒரு சமநிலை பேசுதே தவிர, அது வந்து அன்பு என்பது இட்டர்னல் பேச மாட்டோம் நம்ம. இது வித்தியாசம் தெரியணும். இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் இது. அதான் சிவசக்தி ஐக்கியம்னு சொல்கிறோம் நம்ம. சிவனுடைய அன்போ அல்லது சக்தியோட பக்தியோ பிரதானமானதல்ல, உண்மையானதல்ல. என்ன அது, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது 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 வந்து நீர்த்து போகக்கூடியது. என்ன நீர்த்து போகக்கூடிய, அதை தான் நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டுக்கார் தானே இவர் மேலே இவ்வளோ கோபம் வருதுன்னு தெரியல, வந்துகிட்டே இருக்கேன். நம்ம வீட்டுக்கார அம்மா தானே, ஏன் எங்கள் மேலே இவ்வளோ தோஷம் இருக்குன்னா, இருந்துகிட்டே இருக்கு. அது அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் அது அறியாமையில் விளைந்தது. அது எதனுடைய உச்சம் சொன்னால், அஞ்ஞானத்தின் உச்சம் அது. ஆக இது இதுதான் யதார்த்தம்ன்றது. இந்த யதார்த்த உண்மையை வந்து நல்லா மனசில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே சங்கர் சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து பொய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் புரியும். அதாவது உலகம் உண்மையாக இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம அன்பாக இருக்கும், நம்ம பாசமாக இருக்கும், நம்ம வந்து என்ன விசுவாசமாக இருக்கும், ஃபேத்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உண்மையாக இருக்கிறோம். உலகத்தில் யாருமே நம்மளுக்கு உண்மை கிடையாது. நேர்மையாக இருக்கும், நீதி உணர்ச்சியோடு இருக்கும், தர்மமாக இருக்கும். ஐயோ கடவுளம்மா, தாங்காது நம்ம தர்மம். என்ன நீதி உணர்ச்சி நம்மக்கிட்ட யாரும் நம்மளை யாரும் வெல்லவே முடியாது. அப்படி நம்ம இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுவெல்லாம் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் பாவனைகள் தான் சொல்லப்படுறது. ஆனால் அப்போ அதெல்லாம் விட்டுடலாமா, இல்லை இல்லை, இந்த உண்மையை அடையிறதுக்கு இதெல்லாம் வந்து ஊடகம்னு சொல்கிறார். இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாதனைகள்னு சொல்கிறார். அதனால தான் அதை நம்ம நீக்கலை. நம்ம என்ன சொல்கிறோம், அதை என்ன எடுத்துக்கிறோம், அதை வந்து சாதனைகளாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா அது மேலே நடக்கும் பொழுது தான் நம்ம வந்து நடக்கும் பொழுது தான் வி ஃபீல் இட் ஈஸ். ஒரு வெறுப்போடு நம்ம வந்து எப்படி உருவாடுவது, அன்போடு உருவாடலாம். அப்போ அதை கடந்தும் போகலாம். வெறுப்போடு உறவாடி வெறுப்பை கடந்து போக முடியும், போக முடியாது. வஞ்சத்தோடு உறவாடி வஞ்சத்தை கடந்து போக முடியும், முடியாது. அல்லது ஒரு கால்போடு உறவாடி கால்பை கடந்து போக முடியும், போக முடியாது. ஆனால் ஒரு அன்போடு உறவாடி நல்லா பார்த்தீங்கன்னா அன்பு கடந்து போயிடலாம். ஒரு உண்மையோடு உறவாடி உண்மை கடந்து போயிடலாம். அப்போ உண்மையான உறவு என்பது என்னன்னு சொன்னால், அது என்ன பண்ணுன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்மளை விடுவிக்குமே தவிர கட்டாது. யூ ஒன்ட் டயஸ் டவுன். நல்லா தெரியும், தென் வி வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் ஈச் ஒன்ஸ் ஃப்ரீடம். அவர்களுடைய என்ன, அவர்களுடைய சுதந்திரத்தை நம்ம மதிப்போம், நம்முடைய சுதந்திரத்தை அவங்க மதிப்பாங்க. யூனோ, அப்போ வி அலாவ் எவ்ரிபடி டு எக்ஸிஸ்ட் இன் தியர் ஓன் ஸ்பேஸ். சொல்கிறாங்களே, ஸ்பேஸ் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பேஸ் அளப்பரியவை கொடுத்து போய் ஸ்பேஸ் கொடுத்துருவோம் நம்ம. ஏன், பிகாஸ் வி டோன்ட் ஹவ் எனி அஜெண்டா. அன்புன்ற பேரில் பாசன பேரில் அஜெண்டா இருக்கும். அன்புனா என்னன்னு சொல்கிற மாதிரி கேட்கும், பாசனா தான் சொல்கிற மாதிரி நடக்கணும். பக்தினா என்ன, நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும். என்ன அநியாயமாக இருக்குது. சிந்தியுங்கள் சிந்தியுங்கள். ஸோ இதை வந்து இங்கே வந்து சங்கரர் வந்து, சங்கர் வந்து ஒரு 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 தேர்ந்த என்ன சிந்தனையாளன். அதனால் இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் வந்து நம்ம கசப்பாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறது, உடச்சி உடச்சி பார்க்குறாரு. உடச்சி பார்த்து என்றைக்கு இந்த உலகம் பொய், உறவுகள் பொய், பொய்னா இது ஏற்றி வைக்கப்பட்டதே தான். போனக்கள் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், 293 ஸ்லோகத்தில், சொப்பன தேக யதா அத்தியஸ்தக, அத்தியஸ்தம்னா என்ன, அத்தியாசம்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோமே வேதாந்தத்தில், ஏற்றி வைக்கப்பட்டதுன்னார். என்ன பட்டது, சூப்பர் இம்போஸ்ட்னார். இல்லை அந்த வார்த்தையை அனுப்பிச்சிருக்கல, தயவுசெய்து அந்த ஸ்லோகத்தை கவனமாக பார்த்துட்டே வாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம எங்கேயும் போயிடலை. சங்கர் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் ரொம்ப கவனமாக இருந்து, சொப்னிஸ்ய தேக யதா அத்தியஸ்தக ததா ஏவ அயம் ஹி தேக தேகக. இந்த 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 உண்மை மேலே ஏற்றி வைக்கப்பட்டதான் உலகம், எப்படி தேகம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாரு. எப்படி கனவுல தேகம் வந்து மறைஞ்சி போய் ஏற்றி வைக்கப்படுகின்றதோ, அதுபோல் இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த தேகம் வந்து, இந்த 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 சரீரம் வந்து, இந்த இந்த ஸ்தூலத்தை சரீரம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, அது மறைஞ்சி போயிடும். எப்படி கனவுல் பார்த்த உடலை நம்ம டக்குன்னு திறந்து நிஜத்துக்கு வந்துடுறோமோ, அதுபோல் உண்மை நமக்கு புலப்படும் பொழுது, ஞானம் நம்மளுக்கு சித்திக்கும் பொழுது, இந்த இந்த ஸ்தூல சரீரம் நம்மகிட்ட இருக்க இந்த ஸ்தூல சரீரம் என்ன, கனவுல் ஏற்பட்ட ஒரு சரீரம் போலத்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோமா, அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். இப்போ புரியலல்ல. அதனால் இந்த இந்த சரீரம் வந்து அத்தியாசம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், அப்படி ஏற்றி வைத்து உண்மைக்கே வந்து நம்ம ஒன்றும் இல்லைன்றோம், ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சரீரத்துக்கு எப்படி இந்த கர்மங்கள் இருக்க முடியும், எப்படி பிராரப்தம் இருக்க முடியும்னு கேட்டுட்டு, அதுக்கு எப்படி ஜென்மங்களாக 100 சொல்லிட்டு வந்தார்ல, முதல் நான் உடல் அல்ல அப்படின்னு சொன்னால், உடல் அல்ல அப்படின்ற ஞானம் வந்து உடல் சார்ந்த பாப புண்ணியங்களை முழுசாக நீக்கிறது. நான் ஏன்னா எந்த பாவ புண்ணியங்களும் இல்லை எனக்கு, நான் உடல் அல்லன்னு சொன்னால் பாவ புண்ணியங்கள் எதுக்கு, இந்த உடலுக்கு தான் பாவ புண்ணியங்கள் இல்லையா, அல்லது கர்மங்கள் எல்லாம். நான் இந்த உடல் அல்ல அப்படி சொன்னால் உடலுக்கு வரக்கூடியது, அதுக்கு வரக்கூடிய வந்துட்டு போட்டோம் இல்லையா. அதனால் ஏன் இதை கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த உடல் இருக்கு இல்லையா, எங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னுடையன்னு சொன்னால் என் கட்டுக்குள்ளே இருக்கணும், என்னுடைய என் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும், என்னுடைய உத்தரவின்றி எதுவும் நடக்கூடாது. ஆனால் என்னுடைய ஆணை இல்லாமையே, உத்தரவு இல்லாமையே, என்னோடய முகம் வந்து சுருங்கி போயிடுது, முடிவு வந்து நரைச்சி போயிடுது, கொட்டியும் போயிடுது, அது எப்படி உங்கள் ஆணைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த உடம்பு? சும்மா சும்மா நினச்சி பாருங்களேன், என்னை கேட்காமலே எனக்கு காது கேட்காமல் போயிடுது, என்னை கேட்காமலே எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது, எல்லாம் என்னுடைய இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொன்னால் என்ன கொண்டுக்குள்ளே தானே இருக்கணும், நான் சொல்கிறது கேட்குறமா கேட்கக்கூடாதா, அப்படி எப்படி போய் நித்தின்னு சொல்ல முடியும் நீங்கள்? ஸோ சங்கர் எம்ப்ளாய் பண்ணுற லாஜிக் இருக்குல்ல, அது ரொம்ப 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 நம்ம வந்து உடைக்க முடியாததாக இருக்குது. நாம் வந்து அது ஒன்றும் என்ன கேள்வி கேட்க முடியாததாக இருக்குது. ஏன்னா அதுதான் உண்மை. அப்போ எது வந்து நம்முடைய கட்டுக்குள், நம்முடைய ஆணைக்குள், நம்முடைய என்ன ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய என்ன இதெல்லாம் என்னுடைய நிலம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஊர் அப்படின்னு சொன்னால், என்னோடய ஆட்சிக்குள்ளே அது இருக்கணும் இல்லை, நான் சொன்னால் அது கேட்கணும். இதெல்லாம் என்ன ஆட்சிக்குள் இல்லையோ, அது எப்படி உன்னுடையது நீ சொல்ல முடியும்? ஏனென்றால் நாளை இந்த உடல் உகுக்கும் பொழுது என்னை கேட்டு உகப்படுதில்லை. இட் ஹேப்பன்ஸ் வித்வுட் மை பெர்மிஷன். அ சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னோடய முடிதான், சின்ன நல்ல எக்ஸாம்பிள் என்னுடைய கண் பார்வை தான், நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு காது கேட்குற விஷயந்தான், அல்லது எனக்கு ருச்சி தான். இப்போ ருச்சிலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு பார்த்தா. இதெல்லாம் பார்க்க பார்க்க நிச்சயமாக ஒன்று தெளிவாக எனக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னால், நான் இந்த உடல் அல்ல. நிறைய நியாயங்கள் நமக்கு தேவைப்படுது. வி நீட் அ லாட் ஆஃப் லாஜிக்கல் ரேஷ்னல் என்னது ரீசன்ஸ் தேவைப்படுது நமக்கு. இஃப் யூ டோன்ட் சப்ளை இனாஃப் தென் யூ நாட் பி கன்வீன்ஸ்ட். வி நீட் டு ஹேவ் இனாஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். எனக்கு தேவையான தர்க்கங்களும் தேவையான வாத பிரதிவாதங்களும் தேவை, என்னை நான் சமாதானப்படுத்த. இல்லை நான் சமாதானம் ஆகவே மாட்டேன், அப்படி விட்ட ஆளே நான் ரொம்ப கெட்டிக்காரன். என்னை யாருன்னு நினச்சிருக்கீங்க நீங்கள்? எனக்கு தெரியாதா என்ன 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 கேட்காம எதுவும் நடந்துருப்பாங்க? எனக்கு தெரியாதா, எல்லாம் என் ஆட்சிக்குள்ளே தான் இருக்குது, என் கட்டுக்குள்ளே தான் இருக்குது, என்னுடைய ஆல் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு 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 எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கே இல்லை. அதனால் இங்கே சங்கர சொல்கிறா, அப்படி அல்ல இந்த உடல் அப்படின்றாரு, ஆனால் நான் உடல் அல்ல. அப்போ அப்போ வரிசையாக உடல் இல்லைன்னு தெரிஞ்சால் கர்மங்கள் என்னுடைய இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும், கர்மத்தை நிராகரிச்சிட்றாரு, பாவ புண்ணியங்கள் கிடையாது. அவர் பாவ புண்ணியங்கள்னா அப்போ எந்த போன ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவ புண்ணியங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஜென்மமே கிடையாது பாவ புண்ணியம், அப்புறம் இங்கே ஜென்மம் இருக்குது. அவள் ஒட்டுமொத்தம் அத்வைதம் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் முதல் கோட்பாடுகள் சொல்லுவோம் அத்தனை கோட்பாடையும் உடச்சரிஞ்சிடும். அப்புறம் அத்வைதம் மட்டும்தான் தன்னைத்தானே மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், மற்ற சித்தாந்தங்களும் தன்னை நிலைநாட்டும். அத்வைதம் தன்னை மறுத்து அதுக்கு மேலே ஒரு பரத்தல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு விடுதலை இருக்குது, அதை பற்றி பேசும். அதனால தான் எனக்கு சித்தாந்தமே இல்லைன்றத சங்கரன் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சில கோட்பாடுகள்லாம் கோட்பாடுகளோடு அதை புரிந்து கொண்டு அதான் பின்னம் சுடும் தடி போல் அப்படின்னு சொல்கிறோமே, என்ன பிணம் சுடும் தடி போல், பிணம் சுடுறதுக்கு தடி தேவை, ஆனால் சுட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி தடியும் தூக்கி அங்கே போட்டுருவோம். அதனால தான் அத்தனை சாஸ்திரம் தூக்கி கடையில் எரியன்னு சொல்கிறார் விவேகானந்தர். ஏன் விடுதலை அடைஞ்சிட்டா அப்போ சாஸ்திரங்கள் தேவையில்லை நமக்கு. இப்படி ஒரு சம்பிரதாயம், இப்படி ஒரு சாஸ்திரம் வேறு வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க தூக்கி கடையில் எரியன்னு சொல்லிட்டு உங்களை பைபிளை தூக்கி. ஆ ஐயோ, வேறு எந்த சித்தாந்தமும் பேச மாட்டார்கள், நாம் பேசக்கூடியவர்கள். ஏன் சொன்னால் நமக்கானது என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கானது வந்து விடுதலை தான், மோட்சம் தான். அதை நோக்கி தானே தவிர வேறு எந்த சித்தாந்தங்களை நோக்கி, வேறு வேறு எந்த கோட்பாடுகள் கான்செப்ட்ஸ்லாம் நோக்கி அதை நிலைநாட்டணும், இது மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி எந்த விதமான எஜெண்டா கிடையாது நமக்கு. ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னால் விடுதலை, ஒரே நோக்கம் என்ன சொன்னால் மோட்சம், ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னால் முக்தி. இந்த விஷயத்தை மட்டும் நல்லா உள்வாங்கிட்டுன்னு சொன்னால் அப்போ நம்ம ட்ராவல் இருக்குது, நம்ம பயணம் இருக்குல்ல, ரொம்ப சுமூகமாக இருக்கும். யாருக்கு நம்ம பதில் சொல்வது தேவையில்லை, நமக்கு நான் பதில் சொன்னால் போதுமானது. யாரையும் நம்மளை வந்து சமாதானப்படுத்த தேவையில்லை. ஏன்னு சொன்னால் யாருக்கு வந்து என்ன விடுதலை தேவையோ அவங்க சமாதானம் அடைஞ்சிடுவாங்க. இதை பற்றி வந்து ஏதோ வாதம் செய்ய விரும்புகிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வம்பு கிழிப்பார்கள். அதனால் தான் இட்ஸ் நாட் ஃபார், அதான் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், இட்ஸ் நாட் மைண்ட் ஃபார் த மீடியோக்க, சராசரிகளுக்கானதல்ல இந்த ஞானம். அவள் யாருக்கானன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் உண்மையான ஒரு தேடல் இருக்கோ, யாருக்கு உண்மையான விடுதலை பற்றிய விடுதலை அடைய வேண்டும் என்ற பெரிய தாகம் இருக்கோ, அவர்களுக்கான மட்டுமே இது அப்படின்னு சொன்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக சொல்கிறார் இந்த தேகமே இது எப்படி நம்ம இந்த தேகத்தை எப்படி கொள்ளணும்னு கேட்டால் கனவில் வர உடல்கள் போல் தேகம் போல் எப்படி கனவு முடிஞ்சோன்னு தேவ அங்கே அது அதுக்கு என்ன நடந்திருக்கும், அதுக்கு வந்து ஒரு இளவரசம் நடந்திருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பெருமைப்படுறதில்ல அல்ல, அதுக்கு வந்து அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், செத்து போயிருக்கோம் பார்த்து திரும்பி பார்த்து நம்ம செத்து போயிருப்போம் பார்த்துருக்கீங்களா, இதில் அது எல்லாம் கலந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்ப்போம் யாராவது வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திட்டு, நான் இங்கே வந்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை எட்டி பார்ப்போம். பரவாயில்லப்பா நம்ம சாவுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்கேன், அந்த நாய் வரல பார்த்தியா அப்படின்ட்டும், இல்லை கனவு நடந்து நான் பார்த்துருக்கேன் பாரு எவ்வளோ பாரு இருக்கும்போது அப்படியே குழாய்கிட்டு இருந்துச்சு வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் என்ன உதவினாலும் கேட்டுக்கிட்டு கேட்டு தான் செய்வாங்க, என்ன எல்லா சௌகரியங்களும் எல்லா உதவிகளும் பெற்றுட்டு சாவுக்கு வரல பார்த்தியா அப்படின்னு இல்லை நான் பார்க்குறேன், அவங்க செத்து புணமாக நம்ம படுக்க வச்சுருக்குறாங்க, யாரும் சுற்றி பார்க்குறேன் ஹால் ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் ஆள் குறவாக இருக்குது. இல்லை இல்லை சொல்கிற நடந்து சொல்லணும்ல, இவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா கனவு கூட அப்படி தான். சரி கனவு தான் செத்து போயிட்டுமே, சரி அப்பா போதும்ப்பா கனவுல செத்து போனது இவ்வளோ ஆள் வந்தது, இந்த கோவிட்டில் இவ்வளோ ஆள் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சமாதானம் முடிஞ்சு செத்து போயிட வேண்டியதானே, சாக மாட்டோம் இன்டாக்டாக இருப்போம். ஓ என்ன என்ன நான் ஏமாந்தோம்னு நினச்சிங்களா, கனவுல செத்தா செத்து போயிடுவோம்னா எப்படி கனவுல செத்ததை வந்து இது நடந்துச்சு. இப்போ ரெஞ்ச நாளுமே ஒரு கனவுக்கு பார்த்தேன், கனவு கண்டா தான் சொல்கிறேன் அடியான்னு சொல்ல போகிறேன் இதை போய். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி அங்கே வந்து ஒரு அங்கே பார்த்தா அடுத்து இன்னொரு கனவு பார்த்தா நான் தான் அகோகனாக இருக்கிறேன், மை காட் அவ்வளோ இது அவ்வளோ என்ன நான் என்ன வரவேற்பு மாலை மரியாதை என்ன ஒன்றும் இல்லை, அப்படி இது கிரீடத்தை வர அணிஞ்சிருக்கு அப்படியே அழகாக நல்லாயிருக்கு. ஒரே ஒரு வருத்தம் தான், எப்படா நம்ம முஸ்லீம் ஆன உண்டு அந்த வருத்தம் கடவுளே, அந்த கடவுளே அந்த வருத்தம் ஒன்று வருது, ஹே வெண்டி டை பிகம் ஏ முஸ்லீம் சொல்லிவிட்டு எனிவே இட்ஸ் பாசிபிள் இன் மலேசியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்ன தான் வருது நினைக்கிறது, அப்புறம் சமாதானம் வேறு சொல்லிக்கிறோம், இல்லை இல்லை அப்போ இருந்தால் தான் நடக்க போகுது காலையில், நான் அடுத்து இன்னொரு 100 வருஷத்தில் நடந்த நடந்துடும் ஒட்டுமொத்த தமிழர்கள் இது நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆக ஆனால் அது வந்து என்ன என்ன பண்ணிடுறேன், டக்குன்னு டிஸ்மிஸ், இப்படி வந்தவுடனே எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், இறந்ததையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். அதே உடல் தான் நம்ம வந்து மாமனர் ஆனந்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் இல்லை. அப்போ அதுபோல் சொல்கிறார், இந்த உலகம் இந்த எப்படி இந்த உடம்பை அப்படி டிஸ்மிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நாம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த உடல் இந்த உடலுக்கு இந்த உடல் வந்து என்ன சத்தியமலன் தெரிஞ்சிடும், உலகம் வந்து என்னான்னு சொன்னால் உலகம் வந்து பொய், உலகம் வந்து ஒரு தோற்றம், அத்தியஸ்தம்னு வார்த்தையை வச்சு நான் வச்சுக்கோங்களேன், அத்தியாசம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, ஏற்றி வைக்கப்பட்டது தோற்றமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து தொடர்ந்து வேறு சில காரணங்களோடு அதை வந்து என்ன சொல்கிறாரு சொல்கிறார் வேறொரு நியாயம். இங்கே ஞானிக்கு வந்து பிராரப்த கர்மம் இல்லைன்றதான சப்ஜெக்ட், இப்போ சப்ஜெக்ட் மறந்துடலையே. அப்போ பிராரத்த கர்மம் ஞானிக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு சொன்னால் சொல்கிறார், அதுக்கு சொல்கிறாரு இன்னொரு நியாயத்தை சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இது வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சாஸ்திரபூர்வமானது. இது சொல்கிறார் உபாதான பிரபஞ்சசிய 94வது ஸ்லோகம், உபாதான பிரபஞ்சசிய மிருத் பாண்டஸ்ய இவ கத்தியதே அஜானம் செய்வ வேதாந்த வேதாந்தைஹி தஸ்மின் நஷ்டே குவ விஸ்வதா சொல்கிறார். 94 சொல்கிறார் இந்த உலகத்துக்கு மூல காரணம் வந்து நம்ம பொதுவாக ஒரு எப்படி ஒரு பண்டம் ஒரு பாண்டம், பாண்டம்னா என்ன இந்த ஒரு மண் குடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து களிமண் வந்து காரணமாக இருக்கோ. இங்கே இங்கே எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால், காரணம் நாசே காரிய நாசம். இப்போ பானை உடைஞ்சிட்டா களிமண் பானை இருக்குது, உடஞ்சிட்டா என்ன ஆயிடுச்சு, களிமண் களிமண்ணில் பானை செய்கிறோம், உடஞ்சிட்டா அப்படி என்ன ஆயிடுது, பானை நாசமாயிடுது இல்லையா. அப்போ காரிய நாசையே என்ன காரண நாசையே காரிய நாசம். இப்போ பானைக்கு காரணம் என்னது, களிமண், களிமண் உடஞ்சிட்டா பானை இல்லாமல் போயிடுது இல்லையா. அதுபோல் இந்த ஒட்டுமொத்த நம்முடைய இந்த நினப்பு இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு ஆள், நான் ஒரு 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 ஆளுமை, ஒரு ஈகோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன காரணம்னு சொன்னால் அது அஜ்ஞானம் தான் காரணம். அஜ்ஞானம் வந்து அஜ்ஞானம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும், தஸ்பின் நஷ்டே விவஸ்தா சொல்கிறார். அந்த இந்த இந்த காரணமும் காரணம் போயிடுச்சுன்னா காரியம் அழிஞ்சு போயிடும். உடல் என்பது ஒரு காரியம்தான், காரணம் எது, காரணம் வந்து மாயன்றார், மாயை அழிஞ்சு போச்சுன்னா உடல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்போ உடல் வந்து நிச்சயம் இல்லையா, அது பிரம்மத்துடைய வெளிப்பாடு இல்லையான்னு சொன்னால், கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை இங்கே சங்கர் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு தெரில எனக்கு, கொஞ்சம் கஷ்டமான டெக்னிக்கல். டெக்னிக்கல்னால் என்னன்னு சொன்னால், அப்போ வந்து மாயை வந்து தனியாக அதுக்கு வந்து தனியாக எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஒரு குழப்பம் வரணும் நமக்கு. மாயை அழிஞ்சிட்டா அதான் காரணம் இல்லையா, காரியம் என்னது, இந்த உலகம் இல்லை. அப்போ உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகம்னா நம்மளும் சேர்த்து இல்லையா. அப்போ காரணம் அழிஞ்சிட்டா காரியம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால், அப்போ மாயை வந்து அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், ஆனால் மாயைக்கு வந்து காரணம் என்ன, பிரம்மம் தானே காரணம் இல்லையா. அப்போ இங்கே வந்து ரெண்டு காரணம், ஒன்று விவரத்த காரணம் சொல், நம்ம வந்து என்ன பிரம்மம் வந்து விவரத்த உபாதானம், மாயை வந்து பரிணாம உபாதானம்னு சொல்லுவோம். நான் பற்றிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விவரத்தம்னா என்ன, விவரத்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு என்ன விவரத்தம்னு சொன்னால், அதோடய உருவம் மட்டும்தான் மாறியிருக்கே தவிர அதோடைய எசன்ஸ் மாறாதது. லைக்கு என்ன எக்ஸாம்பிள் உடனே உங்கள் நினைப்போம் உங்களுக்கு டக்குன்னு, பொண்ணு நகை இல்லை, இந்த பொண்ணு தங்கம் நகை விவரத்த காரணம், எந்த வித பெரிய மாற்றம்லாம் கிடையாது. பரிணாமம்னா என்ன நினைப்போம், பால் என்ன நெய் அந்த நினைப்பு வரணும். இப்போ இதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இன் வேதாந்தா, இதுக்கு ரொம்ப பெருசாக நம்ம ஆழ்த்திக்க வேண்டியது இல்லை. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் சரி. அப்போ நம்ம சொல்கிறோம்ல மாயை வந்து தனியாக எக்ஸிஸ்ட் இருக்கான்னா, சார் மாய்க்கு காரணம் பிரம்மன் தான். பிரம்மனுடைய பிரம்மத்துடைய ஒரு தோற்றம் தான் மாயை. அப்போ மாயையை இப்போ நம்ம பிரம்மஸ்வரூபம் அப்படி சொன்னால் மாயைன்ற ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருந்து போயிடணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி இந்த உலகத்தை இந்த அப்போ இந்த உலகத்துக்கு என்ன காரணம் தான் மாயை தான் காரணம். மாயை தான் உலகமாக வந்து நமக்கு காட்சி அளிக்குது. அப்போ மாயைனா என்ன? அஞ்ஞானம் அர்த்தம். அஞ்ஞானம் போயிடுச்சு உலகம் போயிடும். அப்போ நம்ம இருப்போம்னா நம்ம இருப்போம். அது ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட் இங்கே வந்து நிலைநாட்டுறார் சங்கரர். சரி, அது புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் போய். இது வந்து இன்னும் நல்லா வேதாந்தம் வந்து இன்னும் ஆழமாக சிந்தித்தா தான் இந்த விஷயம் புரியும். இந்த விவர்த்த உபாதான காரணம், பரிணாம உபாதான காரணம் ரெண்டு பார்த்துருக்கோம். அது டெக்னிக்கலி வந்து வேதாந்தம் புரியக்கூடிய ஒரு விஷயம். அது இருக்கட்டும், அதை பேசுகிறார் சங்கரர். ஏன்னா அவர் வந்து இசை அவர் சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த விதமான என்ன சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் எந்த வந்து சம்சயம் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பூர்ணமாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சரி அப்படி சொல்லி அடுத்து சரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து ரெண்டு ஸ்லோகங்களை வந்து அறியாமையுடன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு இப்போ பிரபஞ்சத்துக்கு வந்துட்டார் பாருங்க. மெதுவாக முத என்ன சொன்னார், என் சப்ஜெக்ட் அவர் விட்டுறல. இங்கே பாருங்கள், அஜானிக்கு ஞானிக்கு பிராரத்தம் கிடையாதுன்னு சொன்னார். பிராரதம் இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? உடல் காரணமாக இருக்குது. நீ எதுக்கு உயிராட இருக்க, உடல் தான் இருக்கே, நீ தான் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கே, அது எப்படி உனக்கு பிராரதம் இல்லைன்னு கேட்பான். அப்போ உடல் இருக்குது என்ன, எது காரணம்? மாயை காரணம். மாயை தான் வந்து உலகமாக மாறி பிரபஞ்சமாக மாறி இருக்கு. பிரபஞ்சம்னா என் உடலும் ஒரு பகுதி தான் அது, சரியா? அதனால் தான் பிரபஞ்சம்னு பேசிட்டுருக்கார். இப்போ சங்கரர் திரும்பி வந்துடுவார் பாருங்கள். அப்படின்னா அதை எப்படி நான் புரிஞ்சுக்கணும், எதுக்கு பிரபஞ்சத்துக்கு போனாருன்னா அவர் சொல்லக்கூடிய உதாரணங்கள் நம்ம புரியறதுக்காக. ஏன் எதை எடுத்துடுவார் இப்போ? நிச்சயம் பாம்பு கயிறு எடுத்துடுவார். அவர் அதை எடுக்காமல் வந்து வேதாந்தம் சொல்லவே முடியாது. பாம்பு மாதிரி நம்ம குலதெய்வம் பாம்பு. குலதெய்வத்தை கும்பிட்டா தான் நமக்கு வந்து என்ன விமோச்சனமே, இல்லாட்டி சாஸ்திரமே புரியாது. பாம்பு நம்ம விட்டு விட போடுறதில்லை. ஏன் நம்ம நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம குலமே எதுன்னு சொன்னால் நாகர்குலம் தான் நம்ம ஆதிலேயே. சரி இது இருக்கட்டும். சரி அடுத்து 95 பேசுகிறார். யதாரஜ்ஜும் பரித்தியஜ்ய சர்ப்பம் கிரகணாதி வை பிரமாத்து தத்வத் சத்திய அவிஜ்ஞாய ஜகத் பஷ்யதி மூடதீஹி முடிக்கிறார். எவ்விதம் இப்போ சொல்கிறார், எக்ஸாம்பிள் தான், உதாரணம் சொல்கிறார். எவ்விதம் கயிற்றை தியாகம் செய்துவிட்டு என்ன எப்படி வந்து கயிற்றை தியாகம் செய்துவிட்டு எதை புரிஞ்சுக்கிறோம்? பாம்பை புரிஞ்சுக்கிறோம் இல்லை. நமக்கு வந்து கயிறு என்னவோ தெரியுது, பாம்பை தெரியுது நமக்கு. கயிற்றை என்ன தியாகம் செய்துவிட்டு பாம்பை புரிஞ்சுக்கொள்கிறோமோ அதுபோல் நாம் வந்து இந்த 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 பிரம்மை அப்படின்னு சொன்னால் குழப்பம். அப்போ குழப்பத்தினால நம்ம எதை என்ன பார்க்குறோம்? இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம பெட்ரூமில் ஒரு பாம்பு இருக்குது, என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம். சரி பாம்பு பாட்டுக்கு இருக்கோம், நம்ம பாட்டு தூங்குவோம்னு. பாம்பு வெட்டாமல் தூங்க முடியுமோ? இல்லை பெட்ரூமில் தான் சும்மா, அது பாட்டு பெட்ரூம் கீழே அதோட பெட்டு கீழே படுத்துருக்கு. சரி அது பாட்டு அங்கே தூங்கிட்டு நம்ம பாட்டு மேலே தூங்குவோம் அப்படின்னு தூங்கிடுவோம். இல்லை கேட்க, அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், இல்லை நான் போய் வீட்டுக்கு போயிருந்தேன், பழைய வீடு அது, ஒன்றா தங்கிட்டு வரலான்னு போனால் பெட்ரூம்குள்ளே என்ன என்ன பெட்டுக்குள்ளே பாம்பு இருந்துச்சு, அது பாட்டு அங்கே இருக்கட்டும், நான் பாட்டு அங்கே இருக்கட்டும், நான் பாட்டு படுத்து தூங்கிட்டேன்னு. பெரிய ஞானியாக இருக்கணும், ஞானிகள் மட்டும்தான் செய்வாங்க. ஏன் அவங்களுக்கு அது பாம்பு இல்லை, அது கயிறு இல்லையா? ஆனால் நமக்கு எப்படி பாம்பை விரட்டாமல் நம்ம தூக்கமே வராது, சரியா? தூங்குறீங்களா? பாம்பு இல்லை, பாம்பை விரட்டாமல் தூங்குறீங்களா? தூங்க மாட்டோம். அப்போ பாம்பு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? முதல்ல போய் நல்லா தோஷ லைட் அடித்து அது பாம்பாக கயிறான்னு பார்த்து கயிறுன்னு தெரிஞ்சிருப்பதான் தூக்கமே வரும் இல்லை. அதுபோல் நான் நிம்மதியாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னால் இந்த உலகம் உலகமல்ல, பிரம்மன் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன, என்ன சம்சாரம் அல்ல. இந்த பிரபஞ்சம் நமக்கு தொல்லை இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது நமக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் தான் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய காழ்ப்புகள், இங்கே இருக்கக்கூடிய சிறுமைகள், இங்கே இருக்கக்கூடிய போதாமைகள், இங்கே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், இதெல்லாம் வச்சுட்டு நிம்மதியாக தூங்கிடுவீங்க? நல்ல காலம். ஏன்னா சொரூபம் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறனால அதையும் மறந்துட்டு தூங்குது. சொரூபம் மட்டும் நம்ம பிரம்மமாக இல்லாட்டி ஆத்மாவும் இல்லாட்டி தூங்க முடியாது நம்மளால். ஏன் பைத்தியம் நான் தூங்க மாட்டேன்னு முழுசாக அவங்க என்ன ஆகிட்டாங்க? நம்ம நினைக்கிறோம் முழுசாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க வந்து முழுசாக உலகம் ஆகிட்டாங்க. அதான் தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே உட்காந்து ராத்திரி என்னம்மா ராத்திரி கூட உட்காந்துருக்கீங்களான்னு, இல்லை இல்லை இந்த பக்கத்தில் படுத்துருக்கு இல்லையா அது வந்து பொல்லாதது, கழுத்து எழுத்துக்கு கழுத்து அறுத்துருமோன்னு பயமாக இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லுது. மேலே போயிருந்தோம் சொல்லுது, ஏன் படுக்க மாட்டேன் தூங்க மாட்டேன்னு கேட்டேன். இல்லை பக்கத்தில் உள்ள பொல்லாதது கத்தி கத்தி எடுத்து கழுத்து அறுத்துருமோன்னு பயமாக இருக்குன்னு, அதனால் நான் தூங்குறது இல்லைன்னு. எப்போ பகல தூங்கிக்கோன்னு, ஓ பகல் அது ஏஞ்சி போயிடும்ல, கூட்டமாக இருக்காங்களே. அப்படின்னா என்ன சொல்ல வரோம், என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், நமக்கு சம்சாரம் இருக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறேன். பாம்பு தெரிகிற வரைக்கும், இங்கே பாருங்கள், கயிறு கயிறாக தெரிகிற வரைக்கும், பாம்பாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாது. நம்ம என்ன சொல்லலாம், இல்லை இல்லை கொஞ்சம் கஷ்டம் உண்டு, கொஞ்சம் சம்சாரம்லாம் உண்டு, கொஞ்சம் குடும்பம்னா ஆயிரம் இருக்கும், என்ன உறவுகள்னால் நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய மாதிரியான சிக்கல் இருக்குது, என்ன 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 சிக்கல் அப்படின்னு சொன்னால், எத்தனை மாதிரியான குழப்ப சிடுக்குகள்னு சொல்கிறோம். இந்த குழப்ப சிடுக்குகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், பாருங்கள், குத்தல்கள், தேவையில்லாத என்ன முத்திரை குத்துதல், இன்னும் மோசமான ஆள் தெரியுமா அவர், தெரியாமல் பழகிட்டேன், இப்படி விட்டுட்டு போகணும் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, பயணம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு வந்து ரொம்ப என்ன என்ன ஆயிடுச்சு, மனசெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, என்னால் தூங்க முடியல, என்ன பண்ணல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் பெரிய ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, அப்பப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் உண்டு, அப்பப்போ வாதங்கள்லாம் உண்டு, டக்குன்னு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிடுச்சு, அதெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட இல்லை, ஒண்டியாக விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்படியா, இப்போ என்ன பண்ணலாம் சார், இது என்ன பண்ண தெரியல, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மன இறுக்கமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்ல மாட்டுறாங்க. சின்ன வயசு இல்லை, அதுக்கு 50 வயசும், எனக்கு 52 வயசும், இப்படி நடக்கலாமா, 6 மாதமாக தூக்கம் இல்லை எனக்கு அப்படின்னு. ஆக இந்த நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவ்வளோ இனிமையானது அல்ல. ஆனால் மனுஷன் ரொம்ப எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், மனுஷன் வந்து என்ன எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடியவன் தான், அவன் சீக்கிரமாக அதெல்லாம் என்ன பண்ணிடுவான் சொல்லி, 6 மாதத்தில் சுவாமி பரவாயில்ல பிறந்து போச்சு, இப்போ இது பொறுத்திருக்கா பாருங்கன்னு தாண்டி வந்துடுவான்ற என்ன நினச்சிக்க மனுஷனை. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, சார் அது யார் சார் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அப்போல்லாம் ஒன்றும் நமக்கெல்லாம் எந்த கனெக்ஷன்லாம் கிடையாது, இப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி, நான் என்ன நினைக்க, ஜாலிலோ ஜிம்கானா, சாரி நான் இல்லை சொல்கிறேன், மனுஷன் எவ்வளோன்னு சொல்கிறேன், குறைச்சி சொல்ல என்ன சுவாமி இப்படி மட்டமாக சொல்கிறேன், மட்டமெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஐயோ எவ்வளோ நல்லவங்க நம்ம, எவ்வளோ நேர்மையானவங்க, எவ்வளோ உண்மையானவங்க, எவ்வளோ பவித்திரமானவங்க, விசுவாசமானவங்க நம்ம. முடியாதவங்க தான் என்ன பண்ணுறது, சாமியார் போயிடுவாங்க, 52 வயசில் ஒன்று சரியாக வரலன்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ணிவிட்டு சாமியார் போயிட வேண்டியதான். ஆக இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிமையானது அல்ல, அவ்வளவு வந்து என்ன நிறைய குழப்ப சிக்கல்களுடையது இந்த வாழ்க்கை. இங்கே சிக்கெடுத்து நல்லா எரியும் எதையும் பெருசாக சரி பண்ணிட முடியாது. அன்லெஸ் என்ன பண்ணலாம், வி அக்செப்ட் தெம் எஸ் தேயா, அதுதான் பெஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற அப்போ சொன்னமே, லெட் ஹேவ் சம் ஸ்பேஸ். நமது சேர்ந்திருக்கு இங்கே வந்தவர்கள் அல்ல எல்லோரும். என்ன, ஏன்னா இருக்கிறது ஏக்கம் பிரம்மம் தானே, இருக்கிறது ஒன்று தானே, அது எப்படி சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியும்? அப்போ எதுக்கு சேர்ந்திருக்கோம்? சேர்ந்திருக்கணுன்றது தான் என்ன சம்சாரம், மாயையே. சேர்ந்து இருக்க முடியும், சந்தோஷமாக இருந்துடலாம். எவ்வளவு நாங்களாம் ரோமியோ ஜூலியட்டா, ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர், என்னமோ ஆ எப்படி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா மாய் இதெல்லாம் வந்து என்ன, இட் கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ், எல்லாம் கொடுக்கும். அந்த மாயை வந்து என்ன பண்ணோம், உலகத்தில் ரொம்ப கருணையானது எதுன்னு சொல்கிறேன்ல, கருணையானது பிரம்மம் கிடையாது. பிரம்மம் பேன்னு உட்காந்துருக்கான், அவ்வளோதான். ஈஸ்வரன் தான் கருணையானவன். ஈஸ்வரன் யார், மாயாஸ்வரூபி, மாயாவாதி, மாயா. அப்போ அப்படி பண்ண கருணையானவன், தாராளமானவன், ஒன்றுக்கு ரெண்டு, ஓதுறதுக்கு மூணு, என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே. ரொம்ப ஏன், ஈஸ்வரன் அவன் கருணையே உருவான சச்சிதானந்த பரம்பொருள் அது. அது என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன், அவன் தயா சிந்து, கருணாசாகரம், ஈஸ்வரன், மாயாவாதி. அதனால் அதையும் தாண்டி அதற்கு வந்து ஆதாரமாக அஸ்திவாரமாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், அது இங்கே அப்பா இங்கே இதில் எங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், இல்லை துவைத்தம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்துருக்க முடியும்னு தோணுது, சேர்ந்து எந்திரலான்னு வேறு தோணுது. ஆனால் போக போக தெரியுது, இது பாட்டு வேறு, இதில் கடவுளை பாட்டெல்லாம் வருது, கண்ணாத சொன்னால் லேசாக என்ன, போக போக தெரியும். அப்போ தெரியணுன்னு, ஆனால் அறிவாளி என்ன திரும்ப செய்வான், எதையும் உடச்சிக்க மாட்டான். ஏன்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்குது, நமக்கு ஒரு அரசியல் கணக்கு உண்டு. அதான் மனிதன் சொன்னேனே, அவன் வந்து ரொம்ப 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 என்ன அறிவானவன், அவன் நேர்த்தியானவன், அவனுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அப்படி அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அவனைத்தான் வந்து தீரகன்னு சொல்லுது சாஸ்திரம், தீரன் சொல்லுது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அப்படியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, என்ன ஏக்கம் பிரம்மன் புரிஞ்சுக்கிட்டு, வேணார் மேட் ஃபார் ஈச் அது, அல்லது நான் இந்த குடும்பத்தோடு இருக்கணும், இந்த உலகத்தோடு இருக்கணும், இருக்கிறது இருந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை தான். நம்ம பெரிய சாதனை படைச்சு சொல்கிறாங்க, நான் இன்னும் சாதனை இப்போ என் உலகத்தில் ஒரு சாதனை படைக்கணும்னு. இதோட பெரிய சாதனை நீங்கள் படைச்சிட முடியும், ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்கிறீங்களே, அதையே பெரிய சாதனை, உலக மகா சாதனை இது. நீங்கள் தான் மாமனிதர்கள், உண்மையிலே சொல்கிறேன், இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள், யூ மேட் இட் பாசிபிள். அப்போ எப்படிப்பட்ட ஆள் நம்ம, ஏன்னா நமக்கு தான் வந்து எல்லா கிரீடங்களும், நமக்கு தான் எல்லா விருதுகளும், வாழ்நாள் விருது நிச்சயமாக தரப்பட வேண்டியது நமக்கு. ஆனால் எங்கே எப்போ அப்படின்னு சொன்னால், நம்ம புரிஞ்சுக்கிறோமா, என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதெல்லாம் வந்து இந்த ரஜ்ஜு சர்ப்பத்தில் சர்ப்பம் பாம்பு தீண்டிடுச்சு, விஷம் ஏறிடுச்சு, இப்போ விஷம் முறிஞ்சிருச்சு, புரியுதா இந்த மொழி, புரியணும்னு நினைக்கிறேன். இந்த மொழியில் தான் நான் பேச போகிறேன். விஷம் இப்போ முறிஞ்சிருச்சு, இப்போ தெளிவாக தெரியுது. இந்த மங்களம் இருந்துச்சல்லாம், இந்த எப்படி இருந்துச்சு, மங்களகரமாக இருந்துச்சு. ஓகே, சேன்சோமன் நெகட்டிவாகவே சொல்கிறேன், ஓகே தொலைஞ்சு போங்க, மங்களகரமாக இருந்துச்செல்லாம். சர்வமங்கல மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதிக்கு சரண்யே. இப்போ எப்படி இருக்குது, இப்போ வந்து தெளிவாக இருக்குது, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன, அப்போ சொல்கிறார், தத்வத் சத்திய அபிஜ்ஞாய சொல்கிறார், உலகம் தெரிஞ்சால் அது தவறான அறிவுன்றார். சர்ப்பம் கிரகணாத்தி பை பிரம்மா இருந்தார். அப்போ உனக்கு வந்து சர்ப்பம் தெரிஞ்சிச்சா அது தவறான அறிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது கயிறாக தெரிஞ்சால் தான் என்ன, சரியான அறிவு. உலகம் தெரிகிறதா, அது தவறான அறிவு. உண்மை பிரித்து என்ன பிரித்து போட்டு பார்க்கும் பொழுது, பொய் தெரியாமல் உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னு சொன்னால் அறியாமல் நீக்க வழி அது. அப்போ ஜெகத் மன்யத், யாருக்கெல்லாம் உலகம் தெரியுதோ அவர் சொல்கிறார், மூடு தீஹி என்றார். ரொம்ப கடுமையான வார்த்தை, தீனா என்னது, புத்தி, மூட புத்தி உடையவர்கள் என்றார். உலகம் தெரிஞ்சா சாமி, எனக்கு உலகம் மட்டும்தான் தெரியுது. வெரி குட் சாமி, எனக்கு உலகம் மட்டும்தானே தெரியுது அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்போ சரி, அதுக்கு உபாயம் தான் என்ன? அடுத்து சொல்லுவது சொல்கிற உபாயத்தை வழி சொல்கிறார். எப்படி அதுலேருந்து கடந்து வர்றது நான் அப்படின்னு கேட்டால், 96 ஸ்லோகத்தில் ரஜ்ஜு ரூபே பரிஜாத்தே சர்ப்பகண்டம் ந திஷ்டதி அதிஷ்டா நேததா ஞாத்தே பிரபஞ்ச சூன்யதாம் கதக வழி சொல்கிறார். அறியாமை நீக்க ஞானம் ஞானம் மட்டும்தான் ஒரே வழி சொல்கிறார். அறியாமல் நீங்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான்ப்பா. ஆனால் இந்த அறியாமல் நீங்கிறதுக்கு முன்னால் பல வழிகள் இருக்குது. இந்த உண்மையை நாம் வந்து அடையிறதுக்கு, இந்த உண்மையை நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதனைகள் பல வகையாக இருக்கலாம். ஆனால் அறியாமல் நீங்கிறதுக்கு ஒரே வழி என்ன? ஞானமேயோ மோட்சம். இந்த சாதனையை இது வந்து அடையிறதுக்கு எனக்கு பல வழிகள் இருக்கலாம். நான் பக்தி பண்ணலாம், நான் வந்து ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், பல வழிகள் இருக்குது நமக்கு. ஆனால் உண்மையை அறியறதுக்கு ஒரே வழி தான் என்ன அப்படின்னு சொன்னால், நன்றாக உற்று பார்த்தால் அங்கே பாம்பு நிற்காது, கயிறு மட்டுமே தெரியுன்றார். அதான் ஞானம். அப்போ இந்த உலகத்தை உற்று பார்த்தால் உலகம் தெரியாது, உண்மை மட்டுமே தெரியுன்றார். உலகம் என்பது என்ன? உலகம் என்பது தோற்றம் மட்டுமே. உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஏற்றி வைக்கப்பட்டது மட்டுமே. இதில் ஏதாவது ஒரு சாராம்சம் நம்ம கண்டடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஏதாவது ஒரு சாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு பாம்பு தெரிஞ்சிட்டே இருக்குன்றார். இது சாரமே கிடையாது, இது அசாரம். ரொம்ப கடுமையாக இருக்குல்ல சங்கரர். சங்கரர் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது துறவி இல்லையா, அதனால் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறார் இதை. அப்போ உலகம் தெரியாமல் போயிடும்னா அது இது வேறு. உலகம் உலகம் உலகமாக தான் தெரியும், நமக்கால் என்ன இருக்காது? நமக்கால் வந்து என்ன இருக்காது? அது ருச்சி இருக்காது. உங்களுக்கு கொண்டு போய் இப்போ இந்தியாவில் போய் நல்லி கடையில் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லி என்னது புடவை கடையில் அப்படியே பளபளன்னு தெரியும். நீங்களும் போகிறீங்க, உங்கள் மனைவியும் வராங்க, அவங்களுக்கு உலகமே அதான் தெரியும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லி சாரி சென்டரில் நான் போய் பார்த்தா போய் நின்று இருக்கேன், அதை பார்த்தேன், ஒரு எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க. இதோ ஒன்றுமே பா, என்னப்பாங்க அப்படியே அப்படியே உங்க ஆனந்தம் 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 பரமானந்தத்தில் அப்படியே மூழ்கி திளைச்சி 10 பெண்களும் அப்படியே ஒரு ஒரு சாரியாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. நமக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. ஆ, இதான் 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 மோட்சம்ன்றது. என்ன உலக அசாரம் என்னது சொல்லுங்க, ஏதாவது ருச்சி தெரியுமா உங்களுக்கு? பெசாமல் ரெஸ்டாரண்ட் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம். ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி இன்னும் அங்கே கிடைக்கிற இட்லி தோசைலாம் போய் நினச்சிட்ருக்கேன் நான், காஃபிலாம். இனிவே ஒரு சின்ன நல்ல ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க நல்லீஸில், ஒரு சமாதானமாக இருந்துச்சு. ஆக இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் நமக்கு தெரியவே கூடாதான் என்ன அது? அதில் வந்து அசாரம் வந்து உலகம் இல்லை, அனித்தியம் வந்து தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டா நேததா ஞாத்தே பிரபஞ்ச சூன்யதா. பிரபஞ்சம் வந்து சூன்யம்னு தெரியணுமா? ரொம்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குல்ல, கோசவங்கன்னு தெரியணுமா? பார்த்தா ஒன்று தெரியக்கூடாது நமக்கு. அப்படி பார்க்காமல புடவை தெரியும், கலர் கலராக தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கான் அது, அதை பற்றி எந்த விதமான என்ன இச்சையும் இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஞானம் அடைஞ்ச உலகம் தெரியாமல் போயிருந்தேன். இது வேறு இந்த ஒரு ஒரு கூட்டம் இன்னும் கோயிங் அப்படியே டிரான்ஸ்டென்டல் கோயிங் பியாண்ட் அப்படின்ட்டு எப்பா இவங்களெல்லாம் நம்ம தாக்கு பிடிச்சி வந்ததே பெரிய விஷயம், நல்ல காலம் அது அப்படின்ட்டு மேலே காமிச்சிருவாங்க, ரொம்ப மேலே இருப்பாங்க. ஆக இல்லை இல்லை, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குமா நமக்கு வந்து போதும் போதும் ஆயிடுச்சு. உலகெல்லாம் தெரியும், அதுக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும் கபோதியா இல்லை? கண்ணெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் அதில் எந்த விதமான ருச்சியும் நமக்கு வந்து கண்டடைய மாட்டோம். அப்படியே இன்னும் டோட்டல் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆக அது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இந்த உலகம் ஒன்றும் விட்டுட்டு போயிடாது. இந்த உலகம் வந்து ஈஷாவாசம் இதுக்கும் சர்வம் இல்லையா, உலகம் உலகமாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அதுக்கு அது அந்த அந்த கரும நம்மளை பாதிக்காது, அந்த வினைகள் நம்மளை பாதிக்காது, அந்த உலகம் நம்மளை பாதிக்காது. உலகம் பாட்டு அது பார்க்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஞான நிலை அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்து வந்து இந்த இந்த தேகமும் உலகத்தில் ஒரு அங்கம். ஸோ இது வரைக்கும் உலகம் உலகம் பேசிட்டு இருக்காரு, இப்போ கொஞ்சம் மதி என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஞானிக்கு பிராரதம் கிடையாது. பிராரதம் எங்கேருந்து எங்கேருந்து தெரியுது ஞானிக்கு, அவர் உடலுன்னு தான் தெரியுது. ஏன்னா அவர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காரு, ஆடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு, வேறு நல்லா சாப்பிட்றாரு வேறு. இது வேறு இந்த ஞானின்னா அவர் நல்லா வேறு சாப்பிடுவாங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். சாப்பிட போடணுமே அவனுக்கு. அதனால் என்னன்னு சொன்னால் இப்போ அப்போ மெல்ல இறங்கி ஓகே மொதல் வந்து பார்த்து உலகத்தை டிஸ்மிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து உடம்பையே டிஸ்மிஸ் பண்ண முடியும். உலகத்தை டிஸ்மிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பை டிஸ்மிஸ் பண்ண முடியாது நம்மளால். அதனால் உலகத்தை மெல்ல டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், அதனால் ஏற்படுற தாக்கங்கள் நமக்கு இருக்காது. உலகம் உலகம் பாட்டு இருக்கும், நம்ம பாட்டு இருக்கும். இல்லை நீங்கள் கூட பாருங்களேன், நீங்கள் பாட்டு காலையிலேருந்து உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வேலையில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த உலகம் உள்ளே வர முடியும், வராது. ஆனால் அப்பப்போ வந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு போவோம். அதனால் நம்ம தாக்கப்படாமல் இருக்கணும். நமக்கு என்னமோ அது அதான் அதுதான் நம்ம என்ன சொல்கிறதும் இதுதான் பிராரப்தம்னு சொல்கிறது. பிராரப்தம் வரும் உள்ளே வந்து எட்டி பார்க்கும், எட்டி பார்த்து மட்டும் பேசிட்டு போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஓ பிராரப்தம் வந்திருக்கு ரைட், ஆனால் எனக்கு பிராரப்தம் கிடையாது, நான் ஒரு ஞானம் வந்து அடைய விரும்புகிறேன், நான் அடையாட்டியும் பரவாயில்ல விரும்புகிறேன், ஆனால் பிராரப்தம் வரும், ஆனால் ஒரு பிராரப்தம் வந்து பெரிய மாலையோடு வந்து பெரிய இதோடு வந்து நிறையா இந்த உலகளாவிய விஷயங்கள்லாம் பேச ஏற்பட்டுரும் நமக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிராரப்தத்தை உள்ளே விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறது. அதுதான் தனித்திருந்தார் வல்லல் பெருமாள். ஞானம் அடையிறதுக்கு தனித்திருந்தது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேசாமல் இருக்கிறது, பேசாமே வம்பு தான். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேச்சு குறைச்சி வைக்கணுங்களேன், ஏன்னா நமக்கு வயசாகி போச்சா, வீட்டில் முன்னால் உட்காந்துக்கிட்டே அப்புறம் எங்கே போகிற அப்படின்னு. அவன் எங்கே போகிறான், போய் விட வேண்டியதாரு, அவன் கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளையாச்சு அவனுக்கு, அவன் வந்து எங்கே போகிறான்னு போய் கேட்ப. அப்போ நமக்கு இந்த இந்த நான் இந்த வா இதுக்கு வாய்க்கு மட்டும் ஜீப் போட தெரியல, அவன் எங்கே போகிறான் உனக்கு என்ன, ஏன் இந்த நேரத்தில் போயிட்டுருக்க, எந்த நேரத்தில் போகிறான் உனக்கு என்ன. அப்போ நம்மளால் வந்து சும்மா இருக்கவே முடியாது, யாரையாவது கண்காணிச்சிட்டே இருக்கிறோம், யாரையாவது நோட்டமிட்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான் சம்சாரம். அவங்க வாழ்க்கை அவங்க வாழ விட்டுறணும். வயசாகி போச்சா முதல் ஜீப் வந்து வாய்க்கு போட்டுக்கணும், எங்கே போகிறேன்னு மட்டும் கேட்கக்கூடாது யாரையும். உனக்கு என்ன, அவன் எங்கே போனேன், முதல் போகிறப்ப சொல்லுவான் சரி தொலைஞ்சு போட்டு கே வாசலே உட்காந்து கேட்குது சடம் அப்படின்னு சொல்லி வாசலே உட்காந்துருக்கே. நம்ம என்ன, ஒன்று குலதெய்வம், இன்னொன்று வந்து என்னது கிராம தேவன் முடிஞ்ச மாதிரி கத்தியை கையில் கத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்காரு, எங்கே போகிற அப்படின்னு. என்னடா இது, அதனால் நமக்கு மொதல் சொல்லுவாங்க சரி கொஞ்சம் வேலையாக இருக்கு போயிட்டு வரேன், ஏன் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு, அவங்க வேலையாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மனைவியும் சேர்த்து கூட்டு போகிறேன், சாக போகிறோன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுது சம்சாரம். பாருங்க பாருங்க, ரெண்டு தடவை கட்ட அப்படி என்ன ஆயிடுவாங்க, கடுப்பாயிடுவாங்க அப்புறம் அவங்க. ஸோ ஆக்சுவலி ஞானத்துக்குள்ள வழி அப்படின்னு சொன்னால், மற்றவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்கிறது, மற்றவங்க விஷயங்களை வந்து கேட்டுக்காமல் இருக்கிறது. நமக்கே இப்போ 60 வயசு ஆயிடுச்சு இல்லை, இதுக்கு மேலே என்ன சம்சாரம், அதான் ரிட்டையர் பண்ணிட்டோம்ல. சொன்னால் மட்டும் கேட்டுக்கணும், ஓ போயிட்டு ஆ நல்லபடியாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சொன்னால் சொல்லாடி ஏன் சொல்லாமல் போகிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு ஆளை மதிக்கிறதே இல்லையே, யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு சொல்கிறதில்ல. அப்போ நமக்கு என்ன தெரியல, துறவு தெரில, துறவு வாழ்க்கை நமக்கு இன்னும் பழகலை நமக்கு. அதுக்கு தான் நமக்கு வந்து என்ன வானப்பிரஸ்தனம் வச்சுருக்கிறாங்க அதை பழகிறதுக்கு. மனைவியை கூட வெளியே போனால் எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. கணவரையை கூட வெளியே போனால் எங்கே போகிறான்னு கேட்கக்கூடாது. யாருக்கிட்ட எந்த பெர்மிஷனும் வாங்க வேண்டியதில்லை. ஏன், நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சுதந்திரமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் சனாதன தர்மம். அதுதான் பிரம்மச்சார கிரகஸ்தம்லாம் முடிஞ்சு இல்லையா, வானப்பிரஸ்தம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ஏறக்கூடிய சன்னியாசத்துக்கு வந்துட்டுமே. ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த சனாதன தர்மம். அப்போ அங்கே முதல்ல வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அவங்க சொல்லிட்டு போகிறாங்களோ அது மரியாதைக்கு சொல்லிட்டு போகிறாங்க, அது மரியாதை காப்பாற்றிக்கணும். சொல்லிட்டு போகிறாங்க நம்ம மேலே மரியாதைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை. எப்போதும் வாய் தொடர்ந்து எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கலாமா, எங்கே போகிறீங்கன்னு கேட்கலாமா, ஏன் போகிறீங்கன்னு கேட்கலாமா? அப்போ நமக்கு என்ன இல்லை, நமக்கு மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை. யூ ஸ்டில் வாண்ட் டு ரன் பீப்புள்ஸ் லைஃப், தட்ஸ் கால் சம்சார். அப்போ எது மேலே பற்று உங்களுக்கு? அப்போ உலகத்து மேலே உள்ள பற்றும் உடம்பு மேலே பற்றும் உங்களுக்கு உடலை. அப்போ நமக்கு பிராரதம், நம்ம வந்து என்ன பிராரத வசப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த உடல் இருக்குல்ல, இந்த தேகமும் உலகமும் வந்து, இந்த உலகத்தில் வந்து தேகம் வந்து ஒரு அங்கம், எல்லாமே ரெண்டுமே நீக்கப்பட வேண்டியதுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், தேஸ் யாஸ்மி பிரபஞ்ச துவார் பிராரப்த அவஸ்திதக குதக. இது வந்து அவர் எப்படி இந்த நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இன்னொரு உபநிஷத்தில் தாவை ஏவச்சிரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்ன பிருகதான உபநிஷத்தில் வரப்போகுது, நான் ஒன்றும் பார்க்கல. தாவை இவன் என்ன பண்ணி, இந்த ஞானி என்ன பண்ணிட்டு இருக்கானா, கியூ பண்ணிட்டு இருக்கானா, எதுக்கு உடம்பை வந்து உகுக்கிறதுக்கு, இன்னும் நேரம் இல்லையா. இந்த பிராரப்தத்தை வேணா எதுக்கு காத்திருக்கானா, இந்த உடம்பு உடையது காத்திருக்கானா, அது கியூ, அதுக்கு கியூ இன்றைக்கி வேண்டியிருக்கு. அதுதான் இருக்கா, தாவையே வச்சிடம்னு வரும். இது வந்து இந்த உபதேசத்தை வந்து எது கூடுது அப்படி சொன்னால், அந்த உபதேச உபநிஷத்தில் வந்து ஞானிகளுக்கு அப்படி கூறப்படுகின்றது, அஜ்ஞானி இதை வந்து அறிவதே கிடையாது. இதை வந்து ஸ்ருதியில், அதாவது சாஸ்திரத்தில் கூட, உபநிஷத்தில் கூட வந்து இது பேசப்படுகின்றன, பிராரதம் வந்து ஞானிகளுக்கு பிராரதம் உண்டுன்னு பேசப்படுது. அது ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஞானிகளுக்கு இல்லை அஜ்ஞானிகளுக்கு சொல்லப்படுது. பிராரதம் இருக்குதுன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுது, அஜ்ஞானிக்கு சொல்லப்படுதுன்னு சொல்கிறார். அப்போ ஞானிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அடுத்த 98வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, க்யந்தே சாஸ்ய கர்மணி. அது வந்து என்ன, முண்டக்கு உபநிஷத்தில் வரும் பாருங்கள். ஒரு என்னன்னா, ஞானம் அடைஞ்சால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், க்ஷயந்தே சாஸ்ய கர்ம, எல்லா கர்மங்களும் வந்து எல்லா கர்மத்திலேருந்து விடுதலை அடைக்கின்றான்னு சொல்லுது. அது என்ன ஒரு 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 ஸ்லோகம் இருக்குல்ல முண்டக்கு உபநிஷத்தில், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், வித்தியத்தை ஹிருதய கிரகந்தே சிந்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷயந்தே ஷுயந்தே ச அஸ்ய கர்மானின்னு வரும். அதை தான் கோட் பண்ணுறாரு. இது வந்து ஏதோ அவர்களுக்கு வந்து பிராரதமே கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்லலை, ஏதோ நான் தான் இது வரைக்கும் வாதிட்டிருக்குன்னு நினச்சிடாதீங்க. முண்டக்கு உபநிஷத்தில் சாஸ்திரமே பேசுகின்றது, ஞானிகளுக்கு கர்மம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஷியந்தே ஷுயந்தே சாசிய கர்மணி ச அஸ்ய கர்மணி. அதோடைய ஸ்லோகம் என்ன, இது ஒரு ஸ்லோகம் இருக்குது முண்டக்கு உபநிஷத்தில் நம்ம படிச்சிருக்கோம். வித்தியத்தை ஹிருதய கிரந்தி, மன அவர்கள் மனம் முடிச்சுலாம் அவிழ்க்கப்படுகின்றது. யாருக்கு, ஒரு ஞானிக்கு. மனம் முடிச்சுலாம் என்ன, சம்சார துயர எண்ணங்கள்லாம் ஒன்றும் அவங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுது. இந்த மன முடிச்சுகள், மனசில் இருக்கிற என்ன கிரந்தினா, என்ன கிரந்தினா ஹிருதய கிரந்தி, மனசில் இருக்கிற முடிச்சுகள். முடிச்சுகள் என்ன, சம்சாரங்கள், வருத்தங்கள், அவர் எப்படி இருக்கார், இவங்க எப்படி இருக்காங்களே, நான் எப்படி இருக்கனே, அப்படி சொல்லிட்டு சம்சாரம். எதை பற்றி எதுக்கு எடுத்தாலும், ஏன் என்னை வந்து அவங்க எங்கள் உதாசனப்படுத்துகிறாங்க, ஏன் என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, என்னையே வந்து பாருங்கள், நான் தான் கல்யாணம் பண்ணிச்சான் அன்றைக்கி ரொம்ப பெரிய வருத்தத்தில் ஒருத்தர் வந்து அப்படி குமரனார். என்னன்னு சொன்னால், நான் தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னை வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னையும் கூப்பிடல, மனைவியும் கூப்பிடல, எங்களுக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்தினால கூப்பிடலையா அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன், நான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. பாருங்கள் சம்சாரம் எங்கெங்கே வந்து வருதுன்னு, எப்படி எப்படி சம்சாரம் வருது பாருங்கள். இப்படி இந்த அதான் சம்சாரம் வந்து நானா விதம், எப்படி நமக்கு வந்து சேரும்னு சொல்லவே முடியாது. நம்ம இப்படி ஒரு சம்சாரத்தோடு ஒருத்தர் வந்து நிற்பார் நான் எதிர்பார்க்கல. அப்போ எவ்வளவு நம்ம துன்புறுத்தப்படுறோம், எப்படி சீண்டப்படுறோம். நம்ம நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாலும் என்ன பண்ண விட மாட்டாங்க, நம்ம சீண்டப்படுவோம், நம்ம வந்து என்ன என்ன அவமானப்படுத்தப்படுவோம். எங்காவது ஒரு இடத்துல வச்சு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க. சொன்னால எங்காவது ஒரு இடத்துல வந்து ஒரு கூம்பு தொப்பியை போட்டு விட்டுருவாங்க, ஒரு சோப்பு மூக்கை வச்சு விட்டுருவாங்க, ஒரு தொலை தொலை சிலுவாரை மாட்டி விட்டுருவாங்க. இல்லை நமக்கு பாருங்கள் என்ன சொல்கிறேன், இல்லை அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது, 10 நிமிஷம் டிரைவ் தான், நான் தான் திருமணம் பண்ணி வச்சு வச்சோம், 2 வருஷம் ஆச்சு திருமணம் பண்ணி, குழந்தை பந்திருக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, குடும்ப அன்பர்கள் அவங்க, சொந்தக்காரவங்க ரொம்ப, கசின் பிரதரு, எங்களை மட்டும் என் கூப்பிடல, அப்படி துடிச்சு போயிட்டாங்க கணவன் மனைவியும். ஸோ சம்சாரம் எங்கேருந்து வருது நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க ஓ அப்படியா, உலகம் வந்து இவ்வளவு குரூரமானதா, நம்மளை வந்து என்ன நம்மளை வந்து பழிவாங்க காத்துக்கிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு வகையில் எங்காவது ஒரு புள்ளியில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உண்மையாக இருக்க முடியும், எனக்கு என்னத்தை பெரிய நன்மையை செஞ்சிட முடியும். அதனால் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நமக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன வைராக்கியம் இல்லாட்டி நம்ம நினைக்கிறோம் இது நமக்கு நன்மை செஞ்சிடும், எப்படியா நன்மை செஞ்சிடும், இல்லை எப்படியான தூக்கி விட்டுறோம், என்னை வந்து ஒரு மனுஷனாக மாற்றிடும், என்னை வந்து கடை சேர்த்துறோம், கரை சேர்த்துறோம், நம்மளும் வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்த ஏமாற்றம் நம்மளை காத்துட்ருக்கு. எங்காவது ஒரு இடத்துல நம்மளை என்ன பண்ணிடுறோம், காலாவாரி விட்டுறோம், அவமானப்படுத்திடுறோம், என்ன நம்மளை கோமாளி ஆக்கிறோம். இந்த கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நமக்கு சம்சாரம் தான். ஆதலால் வந்து சங்கர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சம் என்ன சம்சார காரணம், அதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த உடல். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்ருதியிலே சொல்லியிருக்கு, எது ஞானம்னா வித்தியத்தை ஹிருதய கிருந்து இருதய கிருந்து நம்ம ஹிருதயத்தில் உள்ள முடிச்சுக்கெல்லாம் அழுக்கப்பட்டது தான் உண்மையான ஞானம். அத்தனை சம்சாரங்களான ஒளியும் சிந்தியத்தைய சர்வத சம்சய எல்லா விதமான சந்தேகங்களும் எல்லா விதமான குழப்பங்களும் மனச்சிக்கல்களும் மன முடிச்சுகளும் அவிழ்ந்து விடும். அப்படி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறார், அவர் கோட் பண்ணுறாரு சங்கர். எதை கோட் பண்ணுறாரு, நான் சொல்லலை ஏதோ ஞானிகளுக்கு வந்து என்ன கிடையாது, ஞானிகளுக்கு பிராரப்தம் கிடையாதுன்னு நான் சொல்ல, சாஸ்திரமே சொல்லுது, முண்டக்கு உபனிஷத் சொல்லுது, கியூஎந்தே சஷ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பகுத்துவம் தன் நிஷேதார்த்தம் ஸ்ருத்தியா கீதம் ச யத் ஸ்புடம் சொல்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுது, அவனுக்கு பகுனாம் தன் நிஷேதார்த்தம் எல்லா கருமங்களும் நீக்கப்படும். யார், ஞானிக்கு, ஞானிக்கு சிஞ்சந்தே சர்வ சம்சய என்ன சூயந்தேச்ச அசிய கர்மான் எல்லா கர்மங்களும் அழிக்கப்படுகின்றது. தஸ்மின் திருஷ்டே பராவரே பிரம்மஸ்வரூபம் என்று அவன் அறியப்படுகின்றான். பகுத்துவம் தன் நிஷேதார்த்தம் எல்லா கர்மங்களும் என்ன கர்மங்கள், இது 3 கர்மங்கள் தானே, பிராரப்த என்ன சஞ்சித ஆகாமிய, அதான் எல்லா கர்மங்களும் எல்லா கர்மங்கள் சொல்கிறார். உடனே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், இல்லை பகுத்துவம் தன் நிஷேதார்த்தம் ஸ்ருத்தியா கீதம் சேத் சுப்புடம், அதாவது இது மிக மிக தெளிவாக ஸ்ருதினா உபநிஷன் அர்த்தம், சாஸ்திரம் அர்த்தம், ஸ்ருதியில் மிக மிக தெளிவாக ஸ்புடம்னா தெளிவாக அர்த்தம், சொல்ல கீதம் ச என்ன சொல்லப்படுகின்றது உபதேசப்படுகின்றதுன்னு சொல்லி முடிக்கிறார். நிச்சயமாக ஞானிக்கு என்ன கிடையாது, பிராரதம் கிடையாது. ஓகே, இன்னும் சில விஷயங்களை சொல்லி இதை வந்து நிறைவு செய்கிறார். அது இப்போல்லாம் உடனே ஏதோ நான் சொல்லிட்டுன்னு நினச்சிடாதீங்க, எல்லாம் சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சாஸ்திரத்தில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சாஸ்திரத்தில் வந்து பிராரதம் சொல்லப்படல, கிரியேஷன் சொல்லப்பட்டிருக்கே, படைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கே இல்லையா. அப்போ அது சரியாக எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு விஷயத்தை விளக்க சொல்லப்பட்டிருக்கு, உண்மைன்னு சொல்லப்படலை. படைப்புன்னு ஒன்று இருக்குது, சிருஷ்டின்னு இருக்குது, ஸ்தித்தின்னு இருக்குது, சாஸ்திரம் பேச சாஸ்திரம் பேச உபநிஷத் பேசுது, எதுக்கு பேசுது, இந்த 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 ஞானத்தை விளக்க, இந்த மோட்சத்தை விளக்க பேசுது. ஜஸ்ட் எம்ப்ளாய் சம் மீன்ஸ். சாதனங்களாக பேசுது, சாத்தியமாக பேசலை. ஓகே, இன்னும் தொடர்ந்து பேசுவார் சங்கரர். ஆனால் இது அப்படி அப்படியே நினைப்பிச்சுக்கோங்க, பிராரதம்னு நினைப்பிச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அடுத்து கிளாஸ் இருக்காது, நான் வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறேன், அடுத்து புதன்கிழமை கிளாஸ் இருக்காது, ஆனால் வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்கும், உபனிஷத் கிளாஸ் இருக்கும் வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் இருக்கும். அடுத்து அடுத்து இந்த மாதத்தில் தொடர்ந்து 30ஆம் தேதி வரைக்கும் புதன் வெள்ளிகளில் உபனிஷத் கிளாஸும் அப்ரோக்ஷன் கிளாஸும் இருக்காது. கொஞ்சம் தமிழ்நாடு போகிறோம் நான், வந்த பிறகு செப்டம்பரில் நம்ம கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம். தத் சத்.